إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل وفي قرآنه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون إن الصفا والمروة من شعائر الله صدق الله مولانا العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنية وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام அல்லாஹுடைய புனிதமான மாளிகையில் மத்தியில் புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடையே மத்தியில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அஞ்சி அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் வாழ்க்கையில் முற்று முழுதாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும் இவைகளை எல்லாம் அல்லாஹ் தடை செய்து ஹராமாக்கி வரம்புகள் விதித்திருக்கிறானோ அந்த பாவமான காரியங்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து அஞ்சி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறும் முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் அல்லாஹுடைய பயம் இறையம் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையில் பிறப்பித்துக் கொள்கிறேன். சித்தமுல்லா கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய பகுபாளுடைய தலைப்பாக இஸ்லாமிய உம்மத் உலகளாவியடையே ஏன் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது? நம்முடைய பார்வையில் பல கருத்துகள் இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, இதை குறிப்பிட்ட நேரத்துக்குள் சுருக்கமாக சொல்லி வைக்கலாம் என்று பொதுவாக சமூக வலைதளங்களில் தொடர்பாக இருக்கக்கூடிய நாம் பேஸ்புக்குகளில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில் நாம் எல்லோரும் மிகவும் மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு செய்தி சீக்கிரமாக நம்முடைய வீட்டுக்குள் வந்து சேர்கிறது. முன்னால் உள்ள ஒரு காலத்தில் வருடக்கணக்கில் நாம் அறியக்கூடிய ஒரு செய்தி ஒரு நிமிடத்தில் நம்முடைய கண்ணை காதை வந்து அடையக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்கிறோம். இந்த காலகட்டத்தில் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் இஸ்லாமிய உம்மத் உலகளாவிய ரீதியில் முஸ்லிம்கள் தன்னுடைய உடைமைகளை இழந்து, இருப்பிடங்களை இழந்து, உரிமைகளை இழந்து தரையிலும் கடலிலும் சின்னா பின்னமாகி அலைகிறார்கள். இதை நான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு காலம் ஒரு சென்ற வருடத்தில் சிரியாவுடைய பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக சமூக வலைதளங்களில் பரவியது. ஒரே நாளில் 4 லட்சம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், 4 லட்சம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் ஒரே நாளில். இது சிரியாவுடைய பிரச்சனை. சமீப காலமாக நாம் அறிந்த விடயம் மியான்மருடைய பிரச்சனை. ரோஹிங்கிய முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்கள், ரோஹிங்கிய முஸ்லிம்கள் சின்னாபின்னமாக அலைகிறார்கள் என்றெல்லாம் நாம் சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம். நாம் இன்னொன்றை நாம் இக்கணத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும், ரோஹிங்கிய முஸ்லிம்கள் என்பவர்கள் யார்? இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரோஹிங்கிய முஸ்லிம்கள் என்பவர்கள் மியான்மருடைய மக்கள் அல்ல, அவர்கள் தனி நாட்டுடையவர்கள். அவர்களுடைய சொந்த அந்த ரோஹிங்கியாவினுடைய பகுதியினுடைய சொந்த பெயர் ரோஹிங்கியா கிடையாது, அராகான் என்று சொல்வார்கள். நீங்க ஹதீஸ் துறைகளிலே சில இமாம்களுடைய பெயர்களுக்கு பின்னால் பார்த்திருப்பீர்கள், ஷேக் அல்பானி என்று போட்டிருக்கும், புகாரி என்று சொல்வார்கள், திருமிதி என்று சொல்வார்கள், மக்காவினுடைய இமாம் அவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் சுதைசி என்று சொல்வார்கள். இந்த சுதைசி, புகாரி, அல்பானி என்றெல்லாம் வருவது அவர்களுடைய பெயர் கிடையாது, அவர்களுடைய ஊருடைய பெயர், அவர்களுடைய ஊருடைய பெயர். இதே போலதான் ரோஹிங்கியாவில் மார்க்க அறிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஹதீஸ் துறையில் உயர்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய பெயர்களுக்கு பின்னால் சொல்லப்படும் அராபானி என்று. உலகத்திலேயே தன்னுடைய சொந்த நாணயத்தில் பணத்தில் என்று எழுதி அச்சடித்த மக்கள் அராபான் ரோஹிங்கிய முஸ்லிம்கள். அவர்கள் தான் சொந்த காசில் லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று அச்சடித்து உலகத்தில் கனிமாவை தன் சொந்த நாணயத்தில் பிரகடனப்படுத்தியவர்கள். மிக பெரும் அறிஞர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் சொந்த நாடாக. குறிப்பாக பார்க்க போனால் இலங்கையை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய சனத்துவை 20 லட்சம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ரோஹிங்கிய அராபான் முஸ்லிம்கள் மட்டும் மியான்மரில் 15 லட்சம் மக்கள் ஒரு ஊரில் வாழ்கிறார்கள், ஒரு மாகாணத்தில். ஏனெனில் நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த வரலாறுகள் நாம் எப்பொழுது தெரியாமல் போனோமோ அன்றைக்கு எம்மை மிதிப்பவர்கள் எம்மை விட மேலோங்கினார்கள், எம்மை வசை பார்ப்பவர்கள் மேலோங்கினார்கள். ஏனென்றால் நம்முடைய சமூகத்தினுடைய வரலாறு நாம் எப்பொழுதுமே தெரிந்து வைத்திருப்பது கிடையாது. எனவே சுருக்கமாக சொல்லுகிறேன், இந்த அராபானி முஸ்லிம்கள் ரோஹிங்கியர்கள் உலகத்திலே சென்ற வாரத்தின் ஐநாவினுடைய அறிக்கை என்னவென்றால், ஐநாவினுடைய அறிக்கை பங்களாதேஷினுடைய முகாமில் அகதி முகாமில் நாம் எல்லாம் குழந்தைகளோடு வந்திருக்கிறோம். வீட்டில் குழந்தைகள் இருக்கிறார்கள், குழந்தைகளுக்கு தலைவலி என்றால் தடுமல் என்றால் துடித்து விடுகிறோம். ஆனால் ஐநாவினுடைய அறிக்கை என்ன என்றால், ரோஹிங்கிய முஸ்லிம்களுடைய 14,000 குழந்தைகள் பங்களாதேஷினுடைய அகதி முகாமில் சக்கராத்தில் இருக்கிறார்கள். என்ன சக்கராத்? நோயாளையா? ஏதும் அவர்களுக்கு விபத்து வந்ததா? இல்லை. ஐநா சொல்லுகிறது, முஸ்லிம்களுடைய குழந்தைகள் 14,000 பேர் பங்களாதேஷினுடைய அகதி முகாமில் பசியின் சக்கராத்தில் இருக்கிறார்கள். சிங்க உணவு கிடையாது, உண்ண சாப்பாடு கிடையாது. உலக வரலாற்றிலேயே 2017 8 மாதம் 25 தேதியிலிருந்து 2017 9 மாதம் 15 தேதி வரைக்கும் உலக வரலாற்றிலேயே குறிப்பிட்ட ஒரு மாதத்திற்குள் 25,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் எந்த ஒரு ஊடகமும் சொல்லவில்லை. இதுவெல்லாம் நான் நினைத்துவிடக் கூடாது, ஏதோ உள்நாட்டு பிரச்சனை என்பதாக நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய துவாவில், நம்முடைய தஹஜ்ஜுதில், நம்முடைய தொழுகையில் முழு உலக முஸ்லிம்களுக்காக பிரார்த்திக்கப்பட வேண்டிய காலத்தில் வாழ்கிறோம். நான் இதை ஏன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், 20வது திருத்த சட்டம் இலங்கையில் கொண்டு வந்திருக்கிறார்கள், மாகாண சபை திருத்த சட்டம்,
பிரதேச சபையினுடைய திருத்த சட்டம் இதையெல்லாம் என்னவென்று உங்களிடத்தில் நான் சொன்னால் நீங்கள் கேட்பீர்கள். அது அரசியல் என்பதாக, அரசியல் கிடையாது. ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன், பள்ளியை உடைப்போம், மத்தியை உடைப்போம், மதரசாக்கள் தேவையில்லை, தொழுகையில் பாங்கு சட்டம் வெளியில் கேட்க தேவையில்லை என்றும் ஒரு இலங்கையில் பிரகடனப்படுத்தப்படுவதில்லையா? படுகிறது. பிபிசியுடைய செயலாளர் மிக பகிரங்கமாக பேசுகிறாரா இல்லையா? இதனுடைய பின்னணியை நாம் விளங்க வேண்டும். ஏதோ குறிப்பிட்ட ஒரு சிறிய லாபத்திற்காக வீடு கட்டினால் போதும், நாம வாழ்ந்தால் போதும், நம்முடைய குழந்தைகளுடைய பிற்காலம் என்ன? நம்முடைய நாமளே எதிர்கொள்கிறோம். 2017 தொப்பி போட்டு பஸ்ஸில் இருக்க பயமா இருக்கிறது, தாடி போட்டு தைரியமாக தெரிய பயமாக இருக்கிறது. இருக்கிறா இல்லையா? இருக்கிறது. 2017 இந்த பயம் என்றால், 2017 இந்த பயம் என்றால், இன்னும் 10 வருடத்திற்கு பின்னால் நம்முடைய நாட்டினுடைய நிலைமை என்ன? மியான்மரில் அந்த கொலையை படுகொலையை நடத்துபவர்கள் தான் அந்த இயக்கத்திற்கு சொல்லப்படும் ஆய்வாளர்கள் இருப்பீர்கள், உளமாக்கள் இருப்பீர்கள், அறிவாளிகள் இருப்பீர்கள். உங்களிடம் அவர்களை வைத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த இயக்கத்திற்கு பெயர் 969 என்று சொல்வார்கள். 969 சென்ற ஆட்சியிலே, இதை சொல்லி போட்டு சில விடயங்கள் பின்னால் சொல்லுவேன், உங்களுக்கு விளங்கும். சென்ற ஆட்சியிலே கொழுந்தனுடைய சுகநாச விளையாட்டு அரங்கில் கருப்பு அணி படையுடைய பாதுகாப்போடு பிபிசி செயலாளர் மியான்மருடைய பௌத்த மத தலைவர் ஒருத்தரை கூட்டி வந்து பொன்னாலை போட்டி கௌரவித்திருப்பார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர்தான் மியான்மருடைய அத்தனை முஸ்லிம்களுடைய அழிவுக்கும் காரணம். அந்த அடிதான் இலங்கையில் விழுகிறது, அதனுடைய அஸ்திவாரம் போடப்படுகிறது. இதுவெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காவிர்கள் செய்து சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு சொன்னேன் ஆரம்ப தலைப்பே, இந்த சோதனையில் இருந்து தப்பிக்க வழி என்ன, என்ன செய்யணும், நாம் எங்க இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டியிருக்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழிவுக்கு 2 காரணம் சொன்னார்கள். இதே பேசி போனால் சத்துவா முடிஞ்சிடும். அந்த வரலாறு ரோஹிங்கிய முஸ்லிம்களுடைய, சிரியாவுடைய, ஆப்கானிஸ்தானுடைய, ஈராக்கினுடைய வரலாறுகளை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இலங்கையில் நடக்கக்கூடிய நடந்து முடிந்த அசம்பாவிதங்களை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் இந்த அழிவுக்கு காரணம் 2 தான். சஹாபாக்கள் சபையில இருக்கும் போது சன்னதாரியிடம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். எந்த அளவு காலம் இருந்தா, எப்படி உங்களை விருந்தாளிகளை விருந்துக்கு அழைத்து வீட்டுக்கு வரும்போது வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க என்று சொல்லி அழைத்து பட்டில் உட்கார வைத்து மேசையில் உட்கார வைத்து சாப்பாடு கொடுப்பீர்களோ? அழகான உதாரணம் சொன்னார்கள் சன்னதாரியிடம். கரீம், நான் யார் என்றால் வட்டுருக்கமான வார்த்தை கொடுக்கப்பட்டவன். ஒன்றை பேசுவார்கள், 1000 அர்த்தம் உள்ளே இருக்கும். என்னுடைய ஹதீஸ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒட்டுமொத்த காவிர்களும் ஒரு மேசையில் ஒட்டு கூடுவார்கள். அவர் இவரை போட்டியவரை கலத்தியவர்கள் அல்ல, மஞ்சாலை உடுத்தியவர்கள் கொட்டு வைத்தவர்கள் என்று சொல்லல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் என்ற மௌத்துக்கு பின்னால் ஒட்டுமொத்த காவிர்களும் ஒரு மேசையில் ஒன்று கூடுவார்கள், கூடி இந்த உம்மத்தை அழிப்பதற்கு சதித்திட்டம் தீட்டுவார்கள். சாபாக்கள் விடல, சாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், அந்த காலத்திலே நாங்கள் குறைவாக இருப்போம், முஸ்லிம்கள் குறைவாக இருப்பார்களா? செல்லந்தாலே சொன்னார்கள், இல்லை, அதிகமாக இருப்பீர்கள். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த அதிகமாக இருப்பீர்கள் என்பதை கருத்து என்னவென்றால், உலகத்தினுடைய மொத்த ரிசோர்ஸ் வனமும் உங்களிடத்தில் இருக்கும். எந்த வனம்? மனித வனம், அறிவு வனம், ஆற்றல் வனம், ஆய்வு வனம். உலகத்திலே இன்று இஸ்லாமியர்களை இருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் அதிகமான பேர் இருப்பீர்கள், ஆனால் எப்படி இருப்பீர்கள் என்றால் வெள்ளத்தில் அடிபட்டு வரும் நுரையை போல இருப்பீர்கள். வார்த்தை விளங்குதா? வார்த்தை விளங்கும் என்று நினைக்கிறேன். வெள்ளத்தில் அடிபட்டு வரும் நுரையை போல இருப்பீர்கள். என்ன செய்ய முடியும் அந்த நுரையால்? காத்தடித்தால் பறந்துவிடும், கையால் அள்ளினால் கையில் நிற்காது. உலகத்தில் ஒன்றுக்கும் பிரயோசனம் கிடையாது. சொன்னாங்க, அதிகமான பேராக நீங்க இருப்பீர்கள், எதற்குமே லாய்க்கு இல்லாதவர்களாக இருப்பீர்கள். உங்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க ஒன்றும் சாதிக்க மாட்டீர்கள். சில சாபாக்கள் அதோட விடல கேட்டார்கள், யார சொல்லா? காரணம் என்ன? அதிகமான பேர் இருந்து எல்லாம் இருந்து எதுவும் சாதிக்க முடியலன்னா காரணம் என்ன? அந்த காலத்தில் உங்களோட உள்ளத்தில் ரெண்டு விதமான ஆசை வந்துவிடும். அளவாக கவனியுங்கள், எங்க இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டியிருக்கிறோம், ரெண்டு விதமான ஆசை உங்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டு விடும். சொன்னார்கள், ஒன்று துன்யா, உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை. சென்ற வாரம் கணேதலையில் சொத்துபாவனை செய்யும் போது சொன்னேன், யாரும் தப்பாக வைக்க வேணாம், உங்களோட உள்ளத்தில் ஒவ்வொருத்தரும் கையை வைத்து கேளுங்கள், துனியாவுடைய ஆசை இருக்கிறதா, ஆகரத்தில் நான் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா, என்ன ஆசை இப்படி கொண்டிருக்கிறது? இலங்கையிலே இருக்கக்கூடிய மதரசாக்களை பற்றிய கவலை இருக்கிறா உங்களோட உள்ளத்தில்? உள்ளத்தில் கை வையுங்கள். மதரசா கட்டுங்க சொல்லல, மஸ்ஜிதை கட்டுங்க சொல்லல. நான் உங்களுக்கு உங்களிடத்தில் கேட்கிறேன், உங்களோட உள்ளத்தில் பள்ளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மதரசாக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பாடசாலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், பாடசாலைகள் முன்னேற வேண்டும், மஸ்ஜிதுகள் முன்னேற வேண்டும், மதரசாக்கள் முன்னேற வேண்டும் என்று கவலை ஆசை மேலெண்ணம் இருக்கிறா? உதாரணத்துக்கு நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், எந்த அளவுக்கு மார்க்கத்துடைய முஹப்பத் இல்லாமல் வாழ்கிறோம் என்றால், எந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் மார்க்கத்துடைய அன்பில் வாழ்ந்தார்கள் என்றால், இலங்கையுடைய பசார் அருங்க, இலங்கையுடைய பசார் அருங்க, எந்த பசாரில் கடையோடு சேர்த்து மஸ்ஜிதுகள் இல்லை? ஏதாவது பசாரில் குறைவாக இருக்கிறா? எங்க போனாலும் பசாரிலே மஸ்ஜிதுகள் கம்பீரமாக இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் கடை கட்டுவதற்கு முன்னாலே, வியாபாரத்தை இரட்டிப்பாக்குவதற்கு யோசிப்பதற்கு முன்னாலே அந்த இடத்துல இருந்த மக்கள் யோசித்தார்கள், நம்முடைய உம்மத் தொழுவதற்கு, கடையில் பசாரில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தொழுவதற்கு மஸ்ஜிது ஒன்று தேவை, மஸ்ஜிது ஒன்று தேவை. யோசித்தார்கள், என்ன செய்தார்கள், தன்னுடைய சொந்த காணியில ஒரு பகுதி காணிய மஸ்ஜிதுக்காக வக்கு ஒரு ஹாஜியார் செய்தார். ஊரல்லாமில்லை, ஒரு ஹாஜியார் செய்தார். ஒருத்தர் சொன்னார், அந்த இடத்திலே நான் பள்ளி கட்டி தருகிறேன். ஒருத்தர் காணி கொடுக்க, ஒருத்தர் மஸ்ஜிது கட்ட, 2017 ஒவ்வொரு பசார்களிலும் மஸ்ஜிதுகள் கம்பீரமாக இருக்கிறது. ஆனால் கேவலம் துரதிருஷ்டா, மஸ்ஜிது கட்டத்துக்கு இல்லை. இந்த காலத்தில் யாரும் நீங்கள் கோபப்பட வேணாம், மஸ்ஜிது கட்டுவதற்கல்ல, மாஷாஅல்லாஹ் இங்க எல்லாம் நடந்திருக்கிறது. உங்களோட கருத்தில் படுவதற்காக நான் சொல்லுகிறேன், நாடலாவிய ரீதியில் சொல்லுகிறேன், மஸ்ஜிது கட்டுவதற்கல்ல. இன்றைக்கு நிர்வாகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், மஸ்ஜிது கட்டி கொடுக்கப்பட்ட மஸ்ஜிதுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கு ஒரு மாத காலமாக நிர்வாகம் நஞ்ச புடவையோட வெள்ள புடவைகளோடு நின்று சந்தா சேர்க்கிறார்கள். 10 ரூபாயும் 20 ரூபாயும் 40 ரூபாயும் ஹாஜியார சேர்ப்பில் ஆயிரக்கணக்கில் இருக்குது. பள்ளி உண்டியதை கண்டா 20 ரூபாயை தேடுறாரு. சேர்றாரா இல்லையா? உடமாக்கள் இருக்கிறார்கள், 250 மந்திரிகளில் மதரசாக்கள் இடங்களில் இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் ஜாமியா நவீனியா மகரகம் கபூரியா பக்தியா இந்த மதரசாக்களுடைய வரலாறுகளை எடுங்கள். தனி நபர்கள் செய்தது தன்னுடைய பணத்தால், தன்னுடைய சொத்தால், தன்னுடைய திறமையால் உருவாக்கிவிட்டு மௌத்தாகினார்கள். தீனுடைய கவலையோடு அல்ஹம்துலில்லா, சும்மா அல்ஹம்துலில்லா, ஆயிரக்கணக்கான உளவாக்கள் இறங்கியிருக்கிறார்கள். இன்றைய காரணம் என்னன்னா, மதரசாக்களுக்கு ஒரு வசூலை கொடுக்கணுமே, மதரசாக்கு என்ன பணம் போய் சேரணுமே என்ற சிந்தனை இல்லாமல் வாழ்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பிரச்சனையிலான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்தால் உங்கள் அழிவு ஆரம்பிக்கும். முதல் காரணம் துன்யாவுடைய ஆசை, எப்படியாவது பணம் சம்பாதிக்கும், எப்படியாவது தொழுகை பற்றி உள்ள கவலை. நான் அடிக்கடி சொல்லுவேன், தியாகத்தை பற்றி பேசுவேன், அப்படி ஞாபகம் வைங்க. தியாகம் தீனுக்காக செய்யாத வரையில வாழ்க்கையில சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது. தியாகம் தீனுக்காக செய்யாத வரையில சந்தோஷத்தை வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாது. எழுதி வைங்க தேவண்ணா. தியாகத்தை பற்றி சொல்ல போனா செல்லதாரி சொன்னாங்க, எனக்கு 7 பிள்ளைகள் வாப்பா, அந்த ஹதீஸ் அப்படி ஞாபகம் வைங்க, பின்னால வரும். எனக்கு 7 பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள்? 7 பிள்ளைகள். தியாகம் என்னென்ன விளங்கணும், எல்லாரும் சொல்லுவோம் தியாகம் செய்யறோம், தியாகம் செய்யறோம், தியாகிகளாக வாழணும், தீனுக்கு தியாகம் செய்யணும். நான் கேட்கிறேன், சஹாபாக்கள் நபிமார்கள் செய்த தியாகத்துக்கு முன்னால் நீங்களும் நானும் என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? தீனுக்காக, தீனுக்காக செல்லதாரி சொன்னாங்க, எனக்கு 7 பிள்ளைகள் வாப்பா, எனக்கு 7 பிள்ளைகள். 6 பிள்ளைகளை நான் ஹயாத்தோடு இருக்கும் போதே 6 பிள்ளைகளை கபிரில தூக்கி வைத்தேன். என்னுடைய மகள், ஒரு மகள் ஜெயினம் ரலியல்லாஹு அன்ஹா கற்பிணியாக இருந்தார்கள். கற்பிணியாக செல்லதாரி விவரிக்கிறார்கள், கற்பிணியாக இருந்தால் மதீனாவுக்கு நான் ஹிஜ்ரத் செய்துவிட்டேன். மதீனாவுக்கு ஒட்டகத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே காதிர்கள் ஒளிந்து நின்று ஈட்டி எழுதினார்கள். என்னுடைய மகள் ஜெயினமுடைய உடல்ல பட்டு ஒட்டகத்தில் இருந்து சுருண்டு விழுந்தார். செல்லதாரி சொன்னாங்க, என் மகள் ஜெயினமே கற்பிணியாக இருக்கக்கூடிய நிலைமையிலேயே என்னுடைய கையால் கபரில் தூக்கி வைத்தேன். சொல்லிவிட்டு சொன்னாங்க, அது காவிர்கள் செய்தது ஜெயினமுடைய கோபம் அல்ல, அவருடைய பாப்பாவாகிய நான் நபி என்பதால் சொன்னார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பா. கொஞ்சம் தியாகத்தை பற்றி பேசினால், தியாகம் என்றால் என்னென்று விளங்குவது? தீனுக்காக தியாகம் செய்வது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பா. 125 வயதில் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். எத்தனை வயசுல? 125. நம்ம நாட்டில் கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷத்துக்கு குழந்தை இல்லைன்னா உலகத்துல ஊர்ல பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை, டாக்டர் இல்ல, வைத்தியர் இல்ல. நாங்க இப்ப கொஞ்சம் காலமா கேள்விப்படுறோம் என்னன்னா, புள்ள கேட்டு கோயிலுக்கு போறாங்க, கோயிலுக்கு பூசாரி கிட்ட போறாங்க, கோயில் நன்றி விட சின்ன சின்ன சட்டையெல்லாம் கட்டி அங்கிருக்கு கோயில பெரிய மரம் அதுல கட்டி விடுவதாக கேள்விப்படுறோம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 125 வயது, 125 வயது. பிள்ளை கையில் தவந்து தவந்து விளையாடி கொஞ்சி வளர்க்கிற பருவம். ஜக்கரி அலைஹிஸ்ஸலாம் நபி என்பதால ஊரை விட்டு மக்கள் திரட்டினார். ஓடுறாங்க, ஓடி ஓடி ஓடி, இனி அவங்களால ஏறாது, ஒரு மரத்திட்ட சொன்னாங்க என்னை காப்பாற்றுவாயாக என்பதாக. மரம் பிளந்து ஜக்கரியா அலைஹிஸ் ஸலாத் உள்ளே எடுத்தது. கவனமாக கேளுங்க, தியாகம் என்றால் என்ன? அல்லாஹ் எதை விரும்புகிறான்? ஜக்கரியா அலைஹிஸ் ஸலாம் மரத்துக்குள்ள இருந்த விடயத்தை திரட்டி போனவர்கள் கண்டார்கள். ஒருத்தன் சொன்னாங்க, ஜக்கரியாவை மரத்துக்குள்ளேயே வைத்து இரண்டாக பிளந்து இருப்பாங்க. அந்த சதிகாரத்திலேயே கொஞ்சம் முத்திர மூல உள்ளவன் இருப்பான் எங்கேயும். அவன் சொன்னான், நடுவால பிளக்கிறல்ல உச்சில இருந்து ரெண்டாக பிளப்போம், வேதனை கூடும். மசூரா முடிவாகியது ரெண்டாவது மனிதனுடைய மசூரா. கேளுங்க, மசூரா முடிவாகி ரெண்டு பக்கமாக இருக்கிற ரம்பம் இருக்கிறா இல்லையா, அதே மரத்து உச்சியில வச்சு இழுக்கிறார்கள். மரம் 60-60 நபியுடைய உச்சிக்கு வந்து வால் படுகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வலிக்குமா இல்லையா? வலிக்கும். கத்தினார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி சொன்னார்கள், யா நபி அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான், இருக்கும் மேலால் நீங்க ஒரு சத்தம் வைத்தால் நபிமார்களுடைய லிஸ்டில் இருந்து உங்களை பெயரை அல்லாஹ் எடுத்து விடுவான். இது உங்களுக்கு ஒரு சோதனை, உங்களுடைய ஈமானை அல்லாஹ் சோதிக்கிறான். வாய் திறந்தால் யாரெல்லாம் என்னை காப்பாற்றி என்று ஒரு துவா கேட்டாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நபிமார்களுடைய பெயர் லிஸ்ட்ல இருந்து அல்லாஹ் உங்களை தூக்கிடுவான். சும்மா மனிதனா மௌத்தாகுவீங்க? எதுக்கு இஷ்டம்? உலமாக்கள் சொல்றாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எந்தளவு சோதித்தார் என்றால் ரெண்டாக பிளக்கப்பட்டார்கள். கத்துவதற்கு கூட அல்லாஹ் அனுமதி. நம் எல்லோருக்கும் தெரியும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்றால் உடம்பெல்லாம் நோய் வந்து, உடம்பெல்லாம் புண் வந்து சோதிக்கப்பட்ட ஒரு நபி. எந்தளவு சோதனைனா பக்கத்து வீட்டாரர்கள் நபியுடைய காயத்தினுடைய நாட்டம் பொறுக்காம ஊரை விட்டு துரத்தினார்கள். மனைவியும் கணவரும் காட்டில் வாழ்ந்தாங்க. காட்டில் உடம்பெல்லாம் புண் செயல் வருகிறது. மனைவி சொன்னா, கவனமாக கேளுங்க, சோதனை வந்தா துடிச்சு போயிடுவோம், பிரச்சனை வந்தா துடிச்சு போயிடுறோம். தீனுடைய மார்க்கத்துடைய சோதனை என்றால் என்ன? எப்படி தியாகம் செய்யணும்? ஐவரை சலாத்துக்கு காற்றில இருக்கும் போது மனைவி கேட்டா, 20 வருஷமா இதே நோயோட இருக்கிறீர்களேன், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நோயை சுகமாக்கி என்று நீங்க கேட்க கூடாதா? ஐயுவரை சிராத்துக்கு அந்த நேரத்தில் 60 வயது. ஐயுவரை சிராம் மனைவி கிட்ட சொன்னாங்க, ஏன் பைத்திய காரியே, அல்லாஹ்விடத்தில் நான் எப்படி என்னுடைய நோயை சுகமாக்கி என்று கேட்பது? 40 வருடமாக ஆரோக்கியமாக வாழ வைத்த அல்லாஹ் 20 வருடம் தான் நோயை சந்திக்கிறேன். கையேந்தி நான் நோயாளி, எந்த நோயை சுகமாக்கி என்று நான் எப்படி கேட்பது? அல்லாஹ் குர்ஆன்ல ஐயுபரை சலாம் கேட்ட துவாவை சொல்லி காட்டுங்க. எப்படி துவா கேட்டாங்க? எப்படி கேட்டாங்க தெரியுமா? ரப்பி யா அல்லாஹ் இன்னி மஸ்ஸனிய துர்ரு, எனக்கு ஒரு கெடுதியின் நோய் பிடித்திருக்கிறது. உலமாக்கள் சொல்றாங்க, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட சொன்னாங்களாம், யா அல்லாஹ் உடம்புல இனி புண் வராத இடம் 2 இடம்தான். எத்தனை இடம்? 2 இடம். 1 நாக்கு, இன்னொன்று உள்ளம். நாக்கில புண்ணை தண்ணி என்றா திக்ர் செய்ய இனி என்னால இயலாது, உன்னை பேர் சொல்ல நாவால இயலாது. ரெண்டாவது உள்ளம், அதுக்கு நீ நோயை தந்தால் உன்னை சிந்திக்க முடியாது. எனவே ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு, எனக்கு ஒரு கடிதம் பிடித்திருக்கிறது, நீ அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோர் என்று சொல்லிட்டு துவாவ முடிச்சாங்க. சுகமாக்கிட்டு கேட்கல, உடவாக்கள் சொல்றாங்க அந்த துவாவை அல்லா கபூல் செய்தால், நோயை சுகமாக்கினால், இழந்த பொருளாதாரம் பொருள்களை கொடுத்தான், கண்ணியமாக இன்னும் 40 வருடம் வாழ வைத்து அல்லா மௌத்தாக்கினார். அன்பு நிறைந்த அல்லாஹ் நிதியார்களே, சோதனைக்குரிய காலத்தில் வாழ்கிறோம். தீனுக்காக கடையை இழக்க வரும், தீனுக்காக உடலை இழக்க வரும், தீனுக்காக உடமையை இழக்க வரும், தீனுக்காக மனைவியை இழக்க வரும். எப்படி இருக்கும்? அல்லாஹ் என்னை சோதிக்கிறார், இதனுடைய கூடி சொர்க்கத்தில் அல்லாஹ் நிரப்பமாக வைத்திருக்கிறார். ஒன்று சொல்வதாக இருந்தால், இது வரலாறே சொல்லி முடிக்கணும். ஒவ்வொரு வரலாறுகளையும் சோதனை சம்பந்தமாக நான் சொல்லணும். உங்க எல்லோருக்கும் அறிந்த ஒரு நபிதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். சோதிக்கப்பட்டார். எப்படி சோதனை? எப்படி சோதனை? சாதாரண சோதனை அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தில் இருந்தவர்கள் ஃபிரௌனோடு. ஒரு நாள் பஜார்ல வாராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு ஆளும் ஃபிரௌனுடைய ஒரு ஆளும் சண்டை பிடிக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாருல்ல, ஃபிரௌன் ஆளுக்கு அரைஞ்சாரு, அவனத்தையே விழுந்து மௌத்தாங்க. ஒரு அடிதான் மௌத்தாங்க. யாரு அடிச்சது தெரியாது? மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஆள் சொல்லவும் இல்லை, ஆட்களை பேர்றாங்க. ரெண்டாவது நாள் அதே வழியா வாராரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நேற்று சண்டை பிடித்தவனும் ஃபிரௌனுடைய புதிய ஒரு ஆளும் சண்டை பிடிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இவன் திரும்பவும் சண்டை பிடிக்கிறான். என்னன்னாங்கன்னா, இதை கேட்டுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வெட்டி தன்னுடைய ஆள் அடிக்க பிடிச்சாங்க. அவன் சொன்னான், ஏ மூசாவே, நேற்று அவன் அடிச்சு மௌத்தாக்கிற மாதிரி இன்னைக்கு என்ன அடிச்சாருங்க என்னோட, நேற்று அடிஞ்சவர் இவர் தான் இந்த விஷயம் பசிஞ்சு ஓடர் போட்டான். மூசாவை திரட்டி பிடிங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தில இருந்து மதியனுக்கு ஓடினாங்க. 17 நாள் தொடர்ந்து ஓடினாங்க. 17 நாள் இதெல்லாம் போய் ஒரு மரத்தை கீழே நின்றாங்க, தண்ணி எடுத்து கொடுத்தாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளை கல்யாணம் முடித்தாங்க என்றெல்லாம் வரலாறு வருது. குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒரே ஒரு ஜுஸ்ஸுல தான் வரல என்று நினைக்கிறேன். மற்ற எல்லா இடத்துலயும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசப்பட்டு. நான் இப்ப என்ன சொல்லுவாருன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை முடிக்கிறான். என்கண்டா, மனைவி பிரசவம், நெருப்பு விளங்குகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நெருப்பு விளங்குது, இறங்க வருகிறேன், நெருப்பை எடுத்துக்கொண்டு என்று போகிறார்கள். அதோடு குர்ஆன் வரலாறு முடிச்சு. நான் கேட்கிறேன்டா, பிரசவத்தில் இருந்த மனைவி, பிரசவித்த பிள்ளை எங்கேயும் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்படல. அங்க போறாங்க, நெருப்பு பின்னாகுது, பின்னாகுது, இன்னும் பின்னாக நடந்து கொண்டே போகும்போது ஒரு இடத்துல வைத்து அல்லாஹ் சொன்னான், யா மூசா, மூசாவே, உங்களோட செருப்பு ரெண்டையும் கலட்டுங்க. இந்த கவில் வாதி முகத்தசிப்புவா, இது பரிசுத்த பூமி. மனைவி பிரசவத்தில் இருக்கிறவங்க நெருப்பதுக்கு போனவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை என்னன்னா, அல்லாஹ் மூசா இடத்துல சொன்னான், உங்களை நாங்கள் நபியாக தேர்ந்தெடுத்துள்ளோம். எங்க நடக்குது? வீட்டையா? வீட்டையா? எங்க நடக்குது? மனைவி தனிய பிரசவத்தில் மனைவிக்கு நெருப்படுக்க போற மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், யா மூசா, உங்களை நாங்கள் நபியாக தேர்ந்தெடுத்துள்ளோம். அதோட விடல, அதோட விடல, திரும்ப சொல்றான்படுவதை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றான், போங்க பிராவுக்கிட்ட அல்லாஹ்வை பத்தி சொல்லுவதற்கா. நம்ம எல்லோரும் இந்த குர்ஆனுடைய ஆரம்பத்தில் பிள்ளைகளை மதரசாக்கு சேர்க்கும் போது முன்னால் ஒரு காலம் இந்த துவா சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன துவா?
ரப்பி ஸ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃபஹு கௌலி என்று சொல்லி கொடுப்பாங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க இப்ப சொல்றல்ல, அது
என்ன சொல்லா தெரியுமா? மூசா அலைஹிஸ் ஸலாம் அல்லாஹ் ரப்பல் அந்த இடத்துல அந்த கையேட்டு கேட்டாங்க, ரப்பி ஸ்ரஹ் லி சத்ரி, யல்லா இந்த விஷயம் எனக்கு விளங்குதில்லை என்ற உள்ளத்தை விரிவுபடுத்தி, வயஸ்ஸிர் லி அம்ரி என் காரியத்தை லேசாக்கி, முடிச்சை அவிழ்த்து விடு, நான் பேசுவதை மக்கள் கேட்பதற்காக. உலமாக்க சொல்றாங்க அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ் ஸலாம் நாலு பிறந்தன, ஒன்று மனைவி பிரசவத்து, ரெண்டு மேற்கு வந்த ஆடு மேய்ந்து கொண்டிருக்கிறது, மூணாவது மூசா அலைஹிஸ் ஸலாம் பேசினாங்கன்னா யாருக்கும் விளங்காது கொன்ன. நாலாவது முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்தா, யாரு கொலை செய்ய தேடுறாரோ அங்க போக சொல்றான். நாலு பிரச்சனை நாளையும் அல்லாஹ் லேட்டாக்கி கொடுக்கிறான். இதுல என்ன விஷயம் என்றா, மனைவி எங்கே, பிரசவத்தில் இருந்த மனைவி எங்கே, பிரசவித்த பிள்ளை எங்கே, அதுல எஹ்சானுல் அக்ரம் ஒரு தஃப்ஸீர்ல கீழே இருக்காங்க, மூசா அலைஹிஸ் ஸலாம் நபிப்பட்டத்தை எடுத்துட்டு போய் 25 கிட்டத்தட்ட 25 வருடத்திற்கு பின்னால அந்த வழியாக வாராங்க. ஆடு மேய்கிறது அதே இடத்துல, ஆட்டு விட்டே எடுத்து பார்த்தாங்க, நான் மேய்த்த ஆட்டினுடைய பரம்பரை. ஒரு மரத்துக்கு கீழே பார்த்தாங்க, ஒரு வாலிபர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். வாலிபர் அழகி கேட்டாங்களாம், மகனே உங்களோட பெயர் என்ன? மகன் சொன்னாராம், அந்த வாலிபர் என் பெயர் மூசா என்றார். மூசா அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்களாம், என் பெயரும் மூசா தான். அந்த வாலிபர் சொன்னாராம், எங்க உம்மா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், எங்க வாப்பாட பெயர் மூசா என்பதா. மூசா அலைஹிஸ் ஸலாம் கேட்டாங்களா, உங்க உம்மா எங்க? எங்க உம்மா சமீபத்தில்தான் மௌத்தாகினா. மூசா அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்களாம், மகனே நீதான் என்னுடைய மகன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீனுக்காக என்ன தியாகம் செய்யும்? நீங்க இதெல்லாம் செய்ய தேவையில்லை. மனைவியை காட்டில் உணர தேவையில்லை, மனைவியை ரோட்டில் உணர தேவையில்லை, பிள்ளைகளை அறுக்க கொண்டு தேவையில்லை. இந்த காலத்தில் இந்த தீனுக்கு தேவையான தியாகம் என்னன்னா, முதலாவது நேரத்திற்கு தொழுகை, அந்த தியாகம் போதும். அஸ்ஸலாத்து கைரும் மினன்னோம், முஅத்தினார் சொல்றாரு, தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. சரியான குளிர், நல்ல நல்ல ஒரு தூக்கம், கட்டில படுக்கிறோம் வாங்க சொல்லப்படுகிறது. அஸ்ஸலாத்து கைரும் மினன்னோம், பெட்ஷீட்டை எடுத்து ஓரமா வச்சுட்டு பள்ளிக்கு எழுந்து வாங்க. இந்த தியாகம் எப்படிப்பட்ட தியாகம் என்றா, இந்த காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்க கொண்டு போனார்களே, அதை விட பெரிய தியாகம். பாவத்தை விடுங்க, பாவத்தை விடுங்க, தொழுகையை கையில் அடுங்க. வாலிபர்கள் இருக்கிறார்கள், பாவம் என்றா பாவம் தான், எந்த சந்தர்ப்பத்திலையும் பாவம் நன்மையாகும், பாவம் நன்மையாகும். தொழுகை இல்லாத வாழ்க்கையில பாவம் வரும். தெளிவு அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், இன்னஸ் ஸலா தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களை விட்டு உங்களை தடுக்கும். மனைவி சாலையானவரும், பிள்ளை சாலையானவரும், வீட்டுல தீவிரிக்கணும் என்ற ஆசையா இல்லையா? ஒரே ஒரு வழி செய்யுங்க, வீட்டில மனைவியை தொழுகையாளியாக ஆக்குங்க, பிள்ளைகளை தொழுகையாளியாக ஆக்குங்க. அல்லாஹ் முழு உலகத்திலையும் உங்களை வீட்டிலையும் முழு ஊரிலையும் மகல்லாவிலையும் அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தருவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், இந்த உம்மத்தினுடைய சோதனையுடைய காரணம் என்ன? ஒன்று ஹுப்பு துன்யா, என்னென்று பயம். யாரு தயார் மவுத்தா? மவுத்தாக பயம். பவன பகவான வாங்கின பேசுவோம், நமக்கு சம்பந்தம் இல்லை. உலகத்தில் முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்களே, அது அங்க உள்ள பிரச்சனை. அதுக்காக நாம வாய் திறக்கவில்லையா? நமக்கு வேணாம். நானும் என் பிள்ளையும் என் வாகனமும் என் வீடும் சந்தோஷமா வாழ்றேன். ஊர்ல நடக்கிற பிரச்சனை அது அவங்க பார்த்துக்குவாங்க. நாட்டில் உலகத்தில் நடக்கிற முஸ்லிம்களுடைய பிரச்சனை அது நாம இங்க இருந்து என்ன செய்ய போறோம்? நாம இங்க இருந்து என்ன செய்ய போறோம் என்ற கேள்விதான் இன்று உலகத்தில் இஸ்லாமியர்களை அடிமையாக ஆக்கியிருக்கிறது. உகதுடைய போர்க்களம், உகதுடைய போர்க்களம் முதலாவது வெற்றி, இரண்டாவது தோல்வி. ஒரு சஹாபி மூன்று நாளைக்கு பின்னாலே ஒரு காஞ்ச விரைச்சி துண்டை கையில வைத்து சாப்பிடுகிறார். ஒரு சஹாபி வந்து சொன்னாரு, உகதுடைய போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு தோல்வி. கையில இருந்த விரச்சியை தூக்கி வீசினவரு உள்ளுக்கு போய் யுத்தம் செய்தாரு. திரும்பி வெளியே வரும்போது ஜனாசாவாக வந்தார். எனவே அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லையாகவே சகோதரர்களே, உலகளாவிய ரீதியில் இஸ்லாமியர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். கவன் செய்ய கவன் துணி இல்லாத காலத்தில் இந்த உம்மத்து வாழ்கிறார்கள். எல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. கவன் செய்ய துணி கிடையாது, இருக்க இருப்பிடம் கிடையாது, கடலிலும் கரையிலும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதற்கு ஒரே ஒரு வழி, இந்த தீனை எம்மை விட, எம்முடைய உயிரை விட, மனைவி மக்களை விட, பிள்ளையை விட, தொழில் துறவுகளை விட, உண்மைக்கு உண்மையாக நேசியுங்கள். அல்லாஹ் 125,000 சொச்சம் சஹாபாக்களுக்கு இந்த உலகத்தை எப்படி வசப்படுத்தி கொடுத்தானோ அதே போல தருவான் அவனுடைய வாக்கு. நீங்க பெருசா ஒன்று யோசிக்க வேணாம். எல்லையில இருந்து என்ன செய்யற, நமக்கு என்ன ஆயுதம் இருக்கிறேன்? உமர் அலி அல்லாஹ் அன்ஹு மௌத்தாகும் போது 22,00,000 சதுர மைல்களை ஆட்சி செய்தார்கள். அவர் மட்டும் 22,00,000 சதுர மைல்கள் தான். கல்குவட்டர் பண்ணி பாருங்க, பெரியோர் இடத்தை ஆட்சி செய்தார்கள். இதெல்லாம் வரலாறுகள். ஒரே ஒரு கிலாபத் இருந்தது. ஒரு ஹலீபாவுக்கு கீழேதான் முழு உலக முஸ்லிம் இருந்தார். இன்றைக்கு 40 சொச்சம் முஸ்லிம் நாடுகள் இருந்தும் இந்த உம்மத்து பாதுகாக்கப்படவில்லை என்றால் எங்கேயோ பிழை இருக்கிறது. எங்கேயோ பிழை விடுகிறோம். தொழுகையில் பொதுபோக்கு மஸ்ஜிதுகள் நிரம்பி வழியோடும், துவாவிலும் சப்புல இருந்து இந்த உம்மத்து அளவோடும். இன்னொன்று நான் கேட்டுக்கொள் சுருக்கமாக சொல்லிக் கொள்றேன், இதோட முடிப்போம். துவா எல்லாரும் கேட்கிறோம், கேட்கிறோமா இல்லையா? துவா கபூல் ஆகிறதுக்கு மிக முக்கியம் ஹராம். ஹராத்துல பேருதல் அறிக்கும். பிரயாணி என்பவர் துவா கபூல் ஆகுபவர். ஒரு சஹாபி ஒரு மனிதர் வந்து மஸ்ஜித் நபவியில துவா செய்கிறார். செல்லல்லாரை செல்லம் அவங்க சொன்னாங்க, இவர் பிரயாணி, இவர் துவா கபூல் ஆகும். பரந்த தலையோடு புழுதி படிந்து அழுக்கு ஆலையோடு இருந்து துவா கேட்கிறார். செல்லல்லாரேஸ்வரர் சொன்னாங்க, இவருடைய துவா கபூல் ஆகணும். ஆனால் பாவம், அவருடைய துவா கபூல் ஆகாது. ஏன்னா அவர் உடுத்திருக்கும் உடுப்பு ஹராம், மல்பசு ஹராம். ஹராத்தில் உடு சம்பாதித்த பணத்தால் ஆட்டி வாங்கியிருக்கிறார். மக்காமு ஹராம், கொண்டு வந்திருக்கும் சாப்பாடு ஹராம், மஸ்ரபு ஹராம், குடிக்கிற தண்ணி ஹராம். சொல்லிவிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருடைய துவாவுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்லுவார்? இந்த உம்மத் ஹராத்தில் பேருதலாக இருங்கள். வட்டி முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம், வட்டியை பற்றி பேசியிருப்பார் நினைக்கிறேன். வட்டி மெல்ல மெல்ல உங்களை அழித்து உங்களை சாக்கடையில் போடும். நீங்க அதற்கு பின்னால் தான் திரும்பி பார்த்தீங்க. பாவம் செய்வீங்க, நன்றா இதோட முடிப்போம். பாவம் செய்வீங்க. சில பேர் கேட்கிறாங்க, எங்கள்கிட்ட நாங்க பாவம் செய்யணும் தானே, எங்களுக்கு என்ன குறை? வட்டி வாங்கணும், விபச்சாரம் செய்யறோம், கிளம்பு போறோம், சூது விளையாடுறோம், ஹராத்தை திங்குறோம், ஹராத்தோடு பழகிறோம், வீடு இருக்கி, வாசல் இருக்கி, கால் இருக்கி, கடை இருக்கி, வாகனம் இருக்கி, உங்களுக்கு என்ன கூற? பாவம் செய்தால் அல்லாஹ் தரக்கூடாது என்றால் அப்ப எங்களுக்கு வருது, உங்களை எங்கேயோ அல்லாஹ் பிடிக்க போறான், எங்கேயோ பிடிக்க போகிறான். எனக்கு சாப்பாடு வைப்பதை போல் வெளிவருகிறது, கருவாட்டை பொறித்து ரோஸ் பண்ணி வாசனம் வந்து எலிப்பொறியில வைக்கிற, எலிய பிடிச்சி வளர்க்கறதுக்கு இல்ல, எலிய பிடிச்சி அடிக்கிறது. பாவம் செய்ய செய்ய அல்லாஹ் சொல்றான், நாங்க வானம் பூமியுடைய எல்லாத்தையும் திறந்து கொடுப்போம், அதுல அவர் சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல பிடிப்போம், அப்பதான் திரும்பி பார்ப்பாரு. ஆஹா, வந்த வேப்பில. எனவே இந்த காலத்தில் வட்டியில இருந்து சம்பூர்ணமாக 100க்கு 100 வெளியாகுங்க, அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வான், நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்து கொள்வானா, பாவம் இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் தருவானா, பரிசுத்தமான வாழ்க்கை அல்லாஹ் தருவானா. எது தீனோ அதை விளங்கி தீனுக்காக தியாகம் செய்யக்கூடிய உம்மத்தாக எங்க அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயா. எல்லா உலகத்திலும் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சோதனைக்குட்படுத்தப்படுகிறார்களோ அத்தனை முஸ்லிம்களை பாதுகாப்பாயா. எல்லா தீனுடைய சிந்தனை, தீனுடைய கவலை, தீனுடைய தியாகத்தில் வாழக்கூடிய உம்மத்தாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அல்வாயாக, துவாக்களை கவிழ்ச்சி சொல்வாயாக. வாஹதாவாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.